This recording accompanies the Language B Standard Level Examination, Paper 2, Listening Comprehension for Tamil, November 2025.
Cet enregistrement accompagne l'examen de langue B, niveau moyen, épreuve 2, compréhension orale de Tamil, novembre 2025.
Esta grabación acompaña el examen de lengua B, nivel medio, prueba 2, comprensión auditiva de Tamil, noviembre 2025.
The start and end of each audio text will be indicated by this sound.
Le début et la fin de chaque texte audio seront indiqués par ce son.
El inicio y el final de cada texto de audio se indicarán con este sonido.
The end of the examination will be indicated by this sound.
La fin de l'examen sera indiquée par ce son.
El final del examen se indicará con este sonido.
பனவல் A. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
அருணாவும் அவளது தந்தையும் தமிழர் விளையாட்டுகள் பற்றி உரையாடுவதை இப்போது நீங்கள் கேட்கலாம்.
அப்பா இதோ பாருங்கள், இப்போது கைபேசியிலும் பல்லாங்குழி விளையாடலாம்.
இப்படியே போனால் விளையாட்டுகளை விளையாடுவதன் அர்த்தமும் பயனும் இல்லாமல் போய்விடும். தமிழருடைய விளையாட்டுகள் பற்றி தெரியுமா உனக்கு?
ஆமாம், அது பற்றி பாடசாலை சஞ்சிகை ஒன்றில் வாசித்தேன்.
நீங்கள் இன்று இவற்றை பாடப்புத்தகங்கள், சஞ்சிகைகள், வலைத்தளங்கள் மூலம்தான் அறிகிறீர்கள். நாங்கள் சிறுவயதில் எவ்வளவு விளையாட்டுகளை விளையாடினோம் தெரியுமா? தாயம், கோலி, வட்டாடுதல், ஆடுபுள்ளியாட்டம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய அப்பாவுக்கு 33 விளையாட்டுகள் தெரியும். என்னுடைய மாமா கிளித்தட்டு ஆடுவதில் மிகவும் வல்லவர். பழந்தமிழர் சங்க காலத்திலே 37 மேற்பட்ட விளையாட்டுகளை விளையாடினார்களாம்.
அப்பா, அந்த காலத்தில் பெண்களுக்கென்றும் தனிப்பட்ட விளையாட்டுகள் இருந்ததா?
ஏனில்லை. தாயம், பல்லாங்குழி, தட்டாங்கல், வட்டாடுதல், கண்ணாமூச்சி ஏராளமான விளையாட்டுகள் உண்டு.
எனக்கு பல்லாங்குழி விளையாட மிகவும் பிடிக்கும். அதை விளையாட நான் நிறைய புளியங்கொட்டைகள் வைத்திருக்கிறேன்.
சரி, வட்டாடுதலுக்கு என்ன தேவை சொல் பார்க்கலாம்.
நெல்லிக்காய்கள்.
ஓ, அறிந்து வைத்திருக்கிறாய், நன்று. உனக்கு தெரியுமா, ஆடுபுலி ஆட்டத்துக்கும் கூட கற்கள் அல்லது காய்கள் வேண்டும். இது மதிநுட்பத்தை தூண்டும் ஒரு விளையாட்டு.
பல்லாங்குழி விளையாடுவது சேமிப்பு திறனை வளர்க்கும் என்றும், சுங்கரக்காய் விளையாட்டு கண் மற்றும் கைகளுடைய செயல்திறனை அதிகரிக்கும் என்றும் வாசித்தேன்.
பரவாயில்லையே, கிட்டிப்புள் கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ?
நன்றாக தெரியும். நாங்கள் கிராமத்துக்கு சென்றபோது அங்குள்ள சிறுவர்கள் விளையாடியதை பார்த்தேன். அது இன்றைய கிரிக்கெட் போல இருந்தது.
மிகவும் சரி, அதை கில்லித்தண்டு என்றும் அழைப்பார்கள். இந்த விளையாட்டு குழந்தைகளுடைய சிந்தனை திறனை அதிகரிக்கும்.
அப்படியாப்பா, இந்த விளையாட்டுகளில் எவ்வளவு நன்மைகள் உள்ளன! நாங்கள் இன்று கணினியுடன் தான் விளையாடுகிறோம்.
தொழில்நுட்பம் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல பண்பாட்டையும் கூடத்தான் சிதைக்கிறது.
அப்பா, தேநீர் ஆறிக்கொண்டிருக்கிறது, இந்தாருங்கள் அப்பா.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
அப்பா இதோ பாருங்கள், இப்போது கைபேசியிலும் பல்லாங்குழி விளையாடலாம்.
இப்படியே போனால் விளையாட்டுகளை விளையாடுவதன் அர்த்தமும் பயனும் இல்லாமல் போய்விடும். தமிழருடைய விளையாட்டுகள் பற்றி தெரியுமா உனக்கு?
ஆமாம், அது பற்றி பாடசாலை சஞ்சிகை ஒன்றில் வாசித்தேன்.
நீங்கள் இன்று இவற்றை பாடப்புத்தகங்கள், சஞ்சிகைகள், வலைத்தளங்கள் மூலம்தான் அறிகிறீர்கள். நாங்கள் சிறுவயதில் எவ்வளவு விளையாட்டுகளை விளையாடினோம் தெரியுமா? தாயம், கோலி, வட்டாடுதல், ஆடுபுள்ளி ஆட்டம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய அப்பாவுக்கு 33 விளையாட்டுகள் தெரியும். என்னுடைய மாமா கிளித்தட்டு ஆடுவதில் மிகவும் வல்லவர். பழந்தமிழர் சங்க காலத்திலே 37க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளை விளையாடினார்களாம்.
அப்பா, அந்த காலத்தில் பெண்களுக்கென்றும் தனிப்பட்ட விளையாட்டுகள் இருந்ததா?
ஏனில்லை. தாயம், பல்லாங்குழி, தட்டாங்கல், வட்டாடுதல், கண்ணாமூச்சி ஏராளமான விளையாட்டுகள் உண்டு.
எனக்கு பல்லாங்குழி விளையாட மிகவும் பிடிக்கும். அதை விளையாட நான் நிறைய புளியங்கொட்டைகள் வைத்திருக்கிறேன்.
சரி, வட்டாடுதலுக்கு என்ன தேவை சொல் பார்க்கலாம்.
நெல்லிக்காய்கள்.
ஓ, அறிந்து வைத்திருக்கிறாய், நன்று. உனக்கு தெரியுமா, ஆடுபுள்ளி ஆட்டத்துக்கும் கூட கற்கள் அல்லது காய்கள் வேண்டும். இது மதிநுட்பத்தை தூண்டும் ஒரு விளையாட்டு.
பல்லாங்குழி விளையாடுவது சேமிப்பு திறனை வளர்க்கும் என்றும், சுங்கரக்காய் விளையாட்டு கண் மற்றும் கைகளுடைய செயல்திறனை அதிகரிக்கும் என்றும் வாசித்தேன்.
பரவாயில்லையே, கிட்டிப்புள் கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ?
நன்றாக தெரியும். நாங்கள் கிராமத்துக்கு சென்றபோது அங்குள்ள சிறுவர்கள் விளையாடியதை பார்த்தேன். அது இன்றைய கிரிக்கெட் போல இருந்தது.
மிகவும் சரி, அதை கில்லித்தண்டு என்றும் அழைப்பார்கள். இந்த விளையாட்டு குழந்தைகளுடைய சிந்தனை திறனை அதிகரிக்கும்.
அப்படியாப்பா, இந்த விளையாட்டுகளில் எவ்வளவு நன்மைகள் உள்ளன. நாங்கள் இன்று கணினியுடன் தான் விளையாடுகிறோம்.
தொழில்நுட்பம் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, பண்பாட்டையும் கூட தான் சிதைக்கிறது.
அப்பா, தேநீர் ஆறிக்கொண்டிருக்கிறது, இந்தாருங்கள் அப்பா.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் ஆ, இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
விடுமுறைக்காக தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் செல்வது தொடர்பான வானொலி நிகழ்ச்சியினை இப்பொழுது கேட்கலாம்.
வணக்கம் நண்பர்களே, விடுமுறை காலம் தொடங்கிவிட்டது. தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் செல்லும் இந்திய மற்றும் மலேசிய மக்களது எண்ணிக்கையும் அதிகரித்துவிட்டது. பொதுவாக நவம்பர் முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியே தாய்லாந்தை சுற்றி பார்க்க சிறந்தது. காரணம், அனைத்து விதமான சூழலியல் மாற்றங்களையும் இக்காலப்பகுதியில் மாத்திரமே நீங்கள் கண்டு ரசிக்கலாம். இம்முறை விமான சீட்டுகளையும் சிறந்த தங்குமிட வசதிகளையும் குறைந்த செலவில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் ஒரு சிறப்பு அம்சம். 200க்கும் மேற்பட்ட அழகிய தீவுகள், தேசிய மற்றும் வரலாற்று பூங்காக்கள் தாய்லாந்துக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரிக்க காரணமாக உள்ளன. அதுமட்டுமல்ல, பண்டைய நினைவுச் சின்னங்கள் மற்றும் நவீன நகரங்கள் கூட தாய்லாந்தின் பிரபலமான சுற்றுலா தலங்களாக உள்ளன. பெரும்பாலான தமிழர்களது மனம் கவர்ந்த இடமாக இருப்பது ஸ்ரீ மகாமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்துள் சென்றதும் நாம் தமிழ்நாட்டிற்கே சென்ற ஒரு உணர்வு நிச்சயம் ஏற்படும். அந்த அளவுக்கு தென்னிந்திய கட்டிடக்கலை பணியின் செல்வாக்கை இதில் காணலாம். அடுத்து, மலை மீது ஒரு ஏரியின் அருகே அமைந்து உள்ள சிவன் கோவில் அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக இது உள்ளது. தவிர, கேமர் என்ற பெயரால் அழைக்கப்படும் புத்த விஹாரங்களின் வடிவத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்து கோவில்கள், இவற்றை தாய்லாந்தில் மட்டுமே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தாய்லாந்துக்கு வருகை தரும் உணவு பிரியர்களுக்கான தகவல் இது. வரலாற்று பூங்காவிற்கு அருகே உள்ள இரண்டு இந்திய உணவகங்களிலும் உயர்தரமான தமிழ்நாட்டு உணவு வகைகளை ருசிக்கலாம். புதன்கிழமை நாட்களை தவிர்த்து இவை காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரை மாத்திரமே திறந்திருக்கும். அதேபோல் சீன இந்திய உணவகம் ஒன்று தேசிய பூங்காவுக்கு எதிரில் அமைந்துள்ளது. இது காலை 11 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை நாட்களில் மாத்திரம் அனைத்து விதமான ஐரோப்பிய மற்றும் தாய்லாந்து உணவு வகைகளை ருசிக்கும் வாய்ப்பும் இந்த உணவகத்தில் உண்டு. முக்கியமாக இங்கே தினமும் இரவு உணவுக்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு தாய்லாந்தில் தென்னிந்திய பொருட்களை வாங்க வேண்டுமா? கவலையே வேண்டாம். பாங்காக் நகரில் 9 தென்னிந்திய பல்பொருள் அங்காடிகள் உள்ளன. அழகு சாதனங்கள், துணிகள், கலைப்பொருட்கள், மளிகை பொருட்களை இங்கே மலிவு விலையில் வாங்கலாம். தாய்லாந்து தயாரிப்புகளை வாங்க வேண்டுமா? அதுவும் விலை உயர்ந்த தரமான பொருட்களை. இருக்கவே இருக்கிறது இரவச்சந்தை. தாய்லாந்தின் உணவு வகைகளை ருசித்து பார்க்க சிறந்த இடமும் இதுதான். இந்த தகவல்களை அறிந்து சென்றால் உங்கள் தாய்லாந்து சுற்றுலா அனுபவம் சிறப்பானதாக அமையும்.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
வணக்கம் நண்பர்களே. விடுமுறை காலம் தொடங்கிவிட்டது. தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் செல்லும் இந்திய மற்றும் மலேசிய மக்களது எண்ணிக்கையும் அதிகரித்துவிட்டது. பொதுவாக நவம்பர் முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியே தாய்லாந்தை சுற்றிப் பார்க்க சிறந்தது. காரணம், அனைத்து விதமான சூழலியல் மாற்றங்களையும் இக்காலப்பகுதியில் மாத்திரமே நீங்கள் கண்டு ரசிக்கலாம். இம்முறை விமான சீட்டுகளையும் சிறந்த தங்குமிட வசதிகளையும் குறைந்த செலவில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் ஒரு சிறப்பு அம்சம். 200க்கும் மேற்பட்ட அழகிய தீவுகள், தேசிய மற்றும் வரலாற்று பூங்காக்கள் தாய்லாந்துக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரிக்க காரணமாக உள்ளன. அதுமட்டுமல்ல, பண்டைய நினைவுச் சின்னங்கள் மற்றும் நவீன நகரங்கள் கூட தாய்லாந்தின் பிரபலமான சுற்றுலா தலங்களாக உள்ளன. பெரும்பாலான தமிழர்களது மனம் கவர்ந்த இடமாக இருப்பது ஸ்ரீ மகாமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்துள் சென்றதும் நாம் தமிழ்நாட்டிற்கே சென்ற ஒரு உணர்வு நிச்சயம் ஏற்படும். அந்த அளவுக்கு தென்னிந்திய கட்டிடக்கலை பணியின் செல்வாக்கை இதில் காணலாம். அடுத்து, மலை மீது ஒரு ஏரியின் அருகே அமைந்து உள்ள சிவன் கோவில். அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக இது உள்ளது. தவிர, கேமர் என்ற பெயரால் அழைக்கப்படும் புத்த விஹாரங்களின் வடிவத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்து கோவில்கள், இவற்றை தாய்லாந்தில் மட்டுமே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தாய்லாந்துக்கு வருகை தரும் உணவு பிரியர்களுக்கான தகவல் இது. வரலாற்று பூங்காவிற்கு அருகே உள்ள இரண்டு இந்திய உணவகங்களிலும் உயர்தரமான தமிழ்நாட்டு உணவு வகைகளை ருசிக்கலாம். புதன்கிழமை நாட்களை தவிர்த்து இவை காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரை மாத்திரமே திறந்திருக்கும். அதேபோல் சீன இந்திய உணவகம் ஒன்று தேசிய பூங்காவுக்கு எதிரில் அமைந்துள்ளது. இது காலை 11 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை நாட்களில் மாத்திரம் அனைத்து விதமான ஐரோப்பிய மற்றும் தாய்லாந்து உணவு வகைகளை ருசிக்கும் வாய்ப்பும் இந்த உணவகத்தில் உண்டு. முக்கியமாக இங்கே தினமும் இரவு உணவுக்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு தாய்லாந்தில் தென்னிந்திய பொருட்களை வாங்க வேண்டுமா? கவலையே வேண்டாம். பாங்காக் நகரில் 9 தென்னிந்திய பல்பொருள் அங்காடிகள் உள்ளன. அழகு சாதனங்கள், துணிகள், கலைப்பொருட்கள், மளிகை பொருட்களை இங்கே மலிவு விலையில் வாங்கலாம். தாய்லாந்து தயாரிப்புகளை வாங்க வேண்டுமா? அதுவும் விலை உயர்ந்த தரமான பொருட்களை. இருக்கவே இருக்கிறது இரவச்சந்தை. தாய்லாந்தின் உணவு வகைகளை ருசித்து பார்க்க சிறந்த இடமும் இதுதான். இந்த தகவல்களை அறிந்து சென்றால் உங்கள் தாய்லாந்து சுற்றுலா அனுபவம் சிறப்பானதாக அமையும்.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் இ. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
உலக அமைதி தொடர்பாக வானதி வகுப்பறையில் சிற்றுரை ஆற்றுவதை இப்பொழுது கேட்கலாம்.
வானதி, உலக அமைதி தொடர்பாக நீ என்ன கூறப்போகிறாய்?
ஒற்றுமை, சகோதரத்துவம், பொதுமை ஆகியன உலகின் சகல முன்னேற்றங்களுக்கு மட்டுமின்றி உலக அமைதிக்கும் அடிப்படையாக அமைகின்றன. ஒரு தமிழ் புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குவளைய குடும்பம் எனும் இன்றைய நவீன கருத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதன் மூலம் உலகிற்கு எடுத்துரைத்தார். பரந்த மனப்பான்மை அற்ற இன்றைய மனிதரின் செயல்பாடுகள் உலகெங்கும் அமைதியற்ற சூழலை தோற்றுவித்துள்ளது. அதனால் இன்றைய உலகிற்கு உயிர்களின் மீதான அன்பு பெரிதும் வேண்டப்படுகிறது. இந்த உண்மையை உணர்ந்த தாயுமானவர் கூட உயிர்களை நேசிப்பதால் ஒரு உன்னதமான உலகம் மலரும் என்று பாடியுள்ளார். நவீன உலகில் உலகமயமாக்கல், நவீனமயமாக்கல், கைக்குள் உலகம் என்ற அறிவியல் கொள்கைகளால் மனிதர்களை இணைத்திருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இதே அளவில் ஒவ்வொருவரும் தனித்தனியேதான் வாழ்கிறார்கள். இதனை கருத்திற்கொண்டே வேதாத்ரி மகரிஷி 1957 தனது 46ஆம் வயதில் உலக அமைதிக்காக உலக சமாதானம் என்னும் நூலை எழுதினார். 180க்கும் மேற்பட்ட பாடல்கள் கொண்ட இந்நூல் உலக சமாதானத்திற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகளையும் அவற்றை செயல்படுத்த வேண்டிய நடைமுறைகளையும் கூறுகிறது. உலகில் அமைதி சீர்குலைந்துள்ளதன் காரணமாகவே நாடுகள் கூட அமைதியின் அடிப்படையில் பட்டியல்படுத்தப்படுகின்றன. அவ்வகையில் உலகின் அமைதியான நாடுகளின் வரிசையில் இலங்கை 77வது இடத்திலும் தெற்காசிய நாடுகளுள் இந்தியா 139வது இடத்திலும் உள்ளதாக இலங்கை செய்தித்தாள் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இன்றைய உலகில் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஏற்பட மனிதநேயமும் ஜீவகாருண்யமும் அவசியம். இந்த மனிதநேயத்தையும் ஜீவகாருண்யத்தையும் நிலைநிறுத்த சுத்த சமரச சன்மார்க்க சபையை நிறுவிய வள்ளலார் அமைதி ஏற்படவும் முரண்பாடுகள் விலகவும் மனிதநேயமே அடிப்படை என்றார். கருணை என்ற ஒன்றை மாத்திரம் வாழ்வின் வழிமுறையாக கொண்டிருந்த அவர் தமிழ்நாட்டின் வடலூரில் உணவளிக்கும் வழக்கத்தை ஆரம்பித்தார். இவரது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோர் இன்றும் இவ்வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். மகாகவி பாரதியும் ஒரு இனிய உலகம் மலர வேண்டுமாயின் தனி மனித சமத்துவம், பொருளாதார சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம் தோன்ற வேண்டும் என்றார். அன்பு எங்கு வேரோடி வளம் பெறுகிறதோ அங்கு ஏற்ற தாழ்வுக்கு ஏது இடம் என்று அன்பை போற்றி பாடிய பாரதி பொருளாதார சமத்துவத்தின் மூலமே ஏற்ற தாழ்வுகளை களையலாம் என்பதையும் கொள்கையாக கொண்டிருந்தார். தனிமனித அறம் பேணல், எதிர்மறை உணர்வுகளை நீக்கல், ஒற்றுமை, மன்னித்தல், பொறுப்புணர்வு, மனிதநேயம் இவை அமைதியை வளர்க்கும். இன்று உலக அமைதிக்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த வருடம் யாழ்ப்பாணத்திலே மகளிர் அபிவிருத்தி திணைக்களத்தினால் இலங்கையிலே அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அமைதி பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இறுதியாக வையகத்தில் அன்பு செழிக்குமானால் அவ்விடத்தில் ஆக்கமும் அமைதியும் எழுச்சியுறுவது திண்ணம் என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன்.
மீண்டும் 2வது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
வானதி, உலக அமைதி தொடர்பாக நீ என்ன கூறப்போகிறாய்?
ஒற்றுமை, சகோதரத்துவம், பொதுமை ஆகியன உலகின் சகல முன்னேற்றங்களுக்கு மட்டுமின்றி உலக அமைதிக்கும் அடிப்படையாக அமைகின்றன. ஒரு தமிழ் புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குவளைய குடும்பம் எனும் இன்றைய நவீன கருத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதன் மூலம் உலகிற்கு எடுத்துரைத்தார். பரந்த மனப்பான்மை அற்ற இன்றைய மனிதரின் செயல்பாடுகள் உலகெங்கும் அமைதியற்ற சூழலை தோற்றுவித்துள்ளது. அதனால் இன்றைய உலகிற்கு உயிர்களின் மீதான அன்பு பெரிதும் வேண்டப்படுகிறது. இந்த உண்மையை உணர்ந்த தாயுமானவர் கூட உயிர்களை நேசிப்பதால் ஒரு உன்னதமான உலகம் மலரும் என்று பாடியுள்ளார். நவீன உலகில் உலகமயமாக்கல், நவீனமயமாக்கல், கைக்குள் உலகம் என்ற அறிவியல் கொள்கைகளால் மனிதர்களை இணைத்திருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இதே அளவில் ஒவ்வொருவரும் தனித்தனியேதான் வாழ்கிறார்கள். இதனை கருத்திற்கொண்டே வேதாத்ரி மகரிஷி 1957 தனது 46ஆம் வயதில் உலக அமைதிக்காக உலக சமாதானம் என்னும் நூலை எழுதினார். 180க்கும் மேற்பட்ட பாடல்கள் கொண்ட இந்நூல் உலக சமாதானத்திற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகளையும் அவற்றை செயல்படுத்த வேண்டிய நடைமுறைகளையும் கூறுகிறது. உலகில் அமைதி சீர்குலைந்துள்ளதன் காரணமாகவே நாடுகள் கூட அமைதியின் அடிப்படையில் பட்டியல்படுத்தப்படுகின்றன. அவ்வகையில் உலகின் அமைதியான நாடுகளின் வரிசையில் இலங்கை 77வது இடத்திலும் தெற்காசிய நாடுகளுள் இந்தியா 139வது இடத்திலும் உள்ளதாக இலங்கை செய்தித்தாள் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இன்றைய உலகில் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஏற்பட மனிதநேயமும் ஜீவகாருண்யமும் அவசியம். இந்த மனிதநேயத்தையும் ஜீவகாருண்யத்தையும் நிலைநிறுத்த சுத்த சமரச சன்மார்க்க சபையை நிறுவிய வள்ளலார் அமைதி ஏற்படவும் முரண்பாடுகள் விலகவும் மனிதநேயமே அடிப்படை என்றார். கருணை என்ற ஒன்றை மாத்திரம் வாழ்வின் வழிமுறையாக கொண்டிருந்த அவர் தமிழ்நாட்டின் வடலூரில் உணவளிக்கும் வழக்கத்தை ஆரம்பித்தார். இவரது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோர் இன்றும் இவ்வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். மகாகவி பாரதியும் ஒரு இனிய உலகம் மலர வேண்டுமாயின் தனி மனித சமத்துவம், பொருளாதார சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம் தோன்ற வேண்டும் என்றார். அன்பு எங்கு வேரூடி வளம் பெறுகிறதோ அங்கு ஏற்ற தாழ்வுக்கு ஏது இடம் என்று அன்பை போற்றி பாடிய பாரதி பொருளாதார சமத்துவத்தின் மூலமே ஏற்ற தாழ்வுகளை களையலாம் என்பதையும் கொள்கையாக கொண்டிருந்தார். தனிமனித அறம் பேணல், எதிர்மறை உணர்வுகளை நீக்கல், ஒற்றுமை, மன்னித்தல், பொறுப்புணர்வு, மனிதநேயம் இவை அமைதியை வளர்க்கும். இன்று உலக அமைதிக்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த வருடம் யாழ்ப்பாணத்திலே மகளிர் அபிவிருத்தி திணைக்களத்தினால் இலங்கையிலே அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அமைதி பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இறுதியாக வையகத்தில் அன்பு செழிக்குமானால் அவ்விடத்தில் ஆக்கமும் அமைதியும் எழுச்சியுறுவது திண்ணம் என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன்.
இப்போது எஞ்சியிருக்கும் நேரத்தை கொண்டு வினாக்களுக்கு விடையளித்து முடிக்கவும்.